الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله المولانا العظيم. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء إثما أن يضيئ من يفوت أو كما قال عليه الصلاة والسلام. رواه أبو داود. ஜும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனித இறையில்லமாம் அல்லாஹ்வின் வீட்டுக்கு வருகை தந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய நெஞ்சங்களே, ரப்பலுக்கு அல்லாஹு ஜல்லாலுஹு தனது திருமறையின் மூலமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக எவற்றையெல்லாம் எமக்கு தகர்ந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றாரோ அவற்றை முற்றுமுழுதாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும், அது சந்தோஷத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, இரவிலும் சரி, பகலிலும் சரி, செல்வத்திலும் சரி, வறுமையிலும் சரி, நோயிலும் சரி, சுகத்திலும் சரி, தனிமையிலும் கூட்டத்திலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முற்றுமுழுதாக தகர்ந்து கொள்ளுமாறும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீகர் செய்கின்றேன். எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு வசியத்தும் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய நேரான சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கைக்காக எம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். யாரை பார்த்தாலும் யாருடைய வாயிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இன்றைய உலகம் கெட்டுவிட்டது, உலகம் தவறி செல்கிறது, பாவமான காரியங்களிலே மூழ்கிவிட்டது என்று நாம் சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் அடிப்படையாக சிந்திக்க வேண்டும், இந்த உலகம் கெட்டுவிட்டது உண்மைதான். அந்த உலகம் எங்கிருந்து கெட்டிருக்கிறது? உலகம் கெட்டுவிட்டது என்றால் அதில் யாரு கெட்டிருக்கிறார்கள்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தனி மனிதன் கெட்டிருக்கிறான், அதனால் குடும்ப வாழ்க்கை கெட்டுவிட்டது. குடும்பம் கெட்டிருக்கிறது, அதனால் சமூக வாழ்க்கை, ஊருடைய வாழ்க்கை கெட்டுவிட்டது. ஊருடைய வாழ்க்கை கெட்டிருக்கிறது, அதனால் நாடு கெட்டுவிட்டது. நாடு கெட்டுவிட்டது, அதனால் உலகம் கெட்டுவிட்டது. எனவே கண்ணியமானவர்களே, இதை திருத்த வேண்டும் என்றால் தனி மனிதன் திருந்த வேண்டும், குடும்ப வாழ்க்கை திருந்த வேண்டும், ஊர் திருந்த வேண்டும், நாடு திருந்த வேண்டும், அப்பொழுது உலகம் திருந்தும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை மனித வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய குடும்பம் எவ்வாறு அமைய வேண்டும்? ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, ஒரு வெற்றிகரமான குடும்பம் அதன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டியிருக்கிறான். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன். ஒரு உண்மையான, வெற்றிகரமான, ஒரு நிம்மதியான குடும்பம் எப்படி அமையும் என்றால் அந்த குடும்பம் அதனது தலைவருக்கு, அந்த குடும்பம் அதில் உள்ளவர்களுக்கு ஒரு கண் குளிர்ச்சியாக அமையும். இரண்டாவது, அந்த குடும்பம் முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வுடைய அச்சமத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இஸ்லாம் அல்லாஹ் கூறித்தரும் இஸ்லாமிய குடும்பம் இதுதான். இரண்டு வகையானவைகளை அல்லாஹ் கூறுகிறார். ஒரு முஹ்மின் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது திருமறையில் சொல்கிறார், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா.
அந்த மோமின்கள் துவா செய்வார்கள், பிரார்த்திப்பார்கள். அவர்கள் என்ன தெரியுமா கேட்பார்கள், ரப்பனா எங்கள் இறைவனே, ஹபிலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, எங்களது குழந்தைகள் எங்களது மனைவி மக்கள் அனைவரிலும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை உண்டாக்குவாயாக. வஜி அல்நாளில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு தலைவர்களாக மாற்றுவாயாக. எனவே கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, ஒரு வெற்றிகரமான குடும்பம் என்பது அல்லாஹ்வை அஞ்சு வாழக்கூடியதாக, அதிலே இருப்பவர்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக அமைந்திருக்கும். இதனால்தான் இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொண்டால் குடும்ப வாழ்க்கை என்பதை அல்லது வெறுமனே இபாதத் என்பதை சொல்லிவிட்டு மற்ற விடயங்களை எம்மிடம் பொறுப்பு தரவில்லை. மாறாக குடும்ப வாழ்க்கை என்பதை அணுவணுவாக, அதன் பகுதி பகுதியாக, அதன் சிறிய விடயங்களாக, பெரிய விடயங்கள் என்று அனைத்தையும் திட்டத்தெளிவாக எனக்கு வகுத்திருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு குழந்தை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தந்தை குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரன் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரி சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், கொடுக்க வேண்டிய உரிமைகள், எந்த கட்டத்திலே விட்டுக் கொடுக்க வேண்டும், எந்த கட்டத்திலே தண்டிக்க வேண்டும், எந்த கட்டத்திலே எழுதி கட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெருமொரு ஞாபகத்து தான், ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்விக்கக்கூடிய ஒரு சொத்து தான் குழந்தை பாக்கியம் என்று சொல்லுவார்கள். அவன் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், மார்க்க பற்றுள்ளவனாக இருக்கட்டும், அது இல்லாதவனாக இருக்கட்டும், ஏன் நபிமார்கள் கூட இந்த குழந்தையை அல்லாஹ்விடம் இறங்கி இருக்கிறார்கள், கேட்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றார், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதித்த போது அவர்கள் கேட்டதுவா, உன்னிடமிருந்து சிறந்த குழந்தைகளை, சிறந்த பரம்பரையை தந்தருவாயாக, நிச்சயமாக நீ துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய், நபியாக இருக்கிறார்கள் என்றாலும் அந்த குழந்தை பாக்கியம் தாமதித்த போது அல்லாஹ்விடம் உறங்குகிறார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த முறையை சொல்லிக் காட்டுகிறார், வஇன்னி அஹிஸ்ஸுல் மவாலிய மின் வராயி வகானத் இம்ராத்தி ஆஸிரன் ஃபஹப் லி மில்லதுன்க வலியா யர்சுனி வயர்சுமின் ஆலி யஅகூப் வஜ்அல்ஹு ரப்பி ரலியா. ஜக்கரியா அலைஹி ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு பின்னால் நான் பரம்பரையற்று போவதை பயப்படுகிறேன், என்னுடைய மனைவியோ குழந்தை பாக்கிய மற்றவராக இருக்கிறார், ரப்பி ஹபலீ மில்லதுன்க வலியா, யாவா உன்னிடமிருந்து கொடையாக எனக்கு நீ குழந்தையை தருவாயாக, அந்த குழந்தை என்னையும் யாக்கூபுடைய தந்தையினருக்கும் அது வாரிசாக வர வேண்டும், அது மாத்திரமில்லை இறைவா, அந்த குழந்தை நீ பொருந்திக் கொண்ட குழந்தையாகவும் மாற வேண்டும். வெளியத்துக்குரிய மேலானவர்களே, குழந்தை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனையோ சோதனைகளை வென்றவர்கள், இந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு தாமதமான போது அவர்களும் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான குழந்தைகளை நீ தருவாயாக. எனவே கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளில் மிகவும் சிறந்ததும் ஒரு மகனுடைய ஆசைக்குரியதும் தான் இந்த குழந்தை செல்வமாக இருக்கிறது. இந்த குழந்தை செல்வம் என்று சொல்லும் போது அது வருமனே கண்ணியமானவர்களே, யாருடைய கெட்டித்தனத்தாலோ அல்லது அவர்களுடைய அதிகாரத்தாலோ அல்லது செல்வத்தாலோ அது கிடைத்துவிடக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹ் இதனை பற்றி திருமறையில் சொல்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்து யஃலுக்கு மா யஷா யஹபு லிமன் யஷா இனாத்து வயஹபு லிமன் யஷா அதுபோல். அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்து, அல்லாஹ்விற்கு வானம் பூமியுடைய ஆட்சி இருக்கிறது. வானத்தை படைத்ததில், பூமியை படைத்ததில் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான பகுதியும் கிடையாது, அவனுக்கு அதில் எந்த உரிமையும் கிடையாது, அவனது எந்த திறமையும் கிடையாது. அல்லாஹ் தனது குதிரத்தினால், தனது வல்லமையினால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தான். முகத்திரியங்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், குழந்தைகளுடைய விடயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த விடயத்தை ஏன் சொல்கிறான் தெரியுமா? இல்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லார், வானத்தை பூமியை படைத்ததில் எப்படி உங்களுடைய கெட்டித்தனம் அங்கு வேலை செய்யவில்லையோ அதே போன்று இந்த குழந்தைகளை வழங்குவதிலும் உங்களது திறமையோ உங்களது செல்வமோ உங்களது அறிவோ அங்கு வேலை செய்யாது. நினைத்தவர்களுக்கு பெண் குழந்தைகளாக கொடுக்கிறான், நினைத்தவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொடுக்கிறான். யாரை அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களை குழந்தை பாக்கிய மற்றவர்களாக மாற்றி விடுகிறான். கண்ணியத்துக்குரிய நேரானவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் குழந்தை செல்வம் இல்லை என்பதற்காக கோடிக்கணக்கிலும் செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செலவுகள் அவர்களுக்கு உதவியாக அமையவில்லை, அதனால் அவர்கள் வெற்றி அடைந்ததாக தெரியவும் இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ இந்த பாக்கியத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், ஆனால் அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் சொத்தாக மிகப்பெரும் நியமத்தாக இந்த குழந்தை பாக்கியமும் இருக்கின்றது. எனவே ஒரு குடும்பத்திலே இந்த குழந்தை பாக்கியம் இருக்கின்றது என்றால் அந்த குழந்தைகள் பெற்றோரின் மீது கடமையாக இருக்கின்றது. அவர்களுக்குரிய கல்வியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை எவ்வாறு இஸ்லாம் கூறுகின்றதோ அதன் பிரகாரம் வளர்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உலகத்தில் நாம் பார்த்தால் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு படைப்பினமும் அதிலே அதிகமாக தனது பெற்றோரின் அளவில் தேவையானவர்கள் மனித படைப்பாக இருக்கிறது. நாம் ஆட்டை எடுத்துக் கொள்ளலாம், மாட்டை எடுத்துக் கொள்ளலாம், அது இத்தனை வருடங்கள் ஒரு குழந்தை தனது தாயுடைய அரவணைப்பை தாயுடைய வளர்ப்பை எதிர்பார்க்கின்றதோ அந்த அளவு உலகத்தில் வேறெந்த படைப்பினமும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் இத்தகைய ஒரு தன்மையை கொடுத்து மனிதனை படைத்திருக்கிறான். பிறக்கும் போது மிக பலவீனமானவனாக மனிதன் படைக்கிறான், பிறக்கின்றான். ஆனால் அந்த பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில் பலவீனமாக பிறந்த மனிதனுக்கு அவனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கொடுத்து அவனை சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோருக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறையில் சொல்லிக் காட்டுகின்றான், யூசிக்கும் அல்லாஹுக்கு அவுலாதிக்கும், அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்திலே உங்களுக்கு வசியம் செய்கின்றான். வெளியேற்றுக்குரிய மேலானவர்களே, தங்கைக்குரியவர்களே, இன்று எனக்கு குழந்தைகள் கிடைத்திருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்காக நாம் இரவு பகலாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு எதனையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனையெல்லாம் தீர்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சற்று கவனிக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய இந்த அனைத்து பரிந்துரைகளும் இஸ்லாம் கூறும் பிரகாரம் அமைந்திருக்கின்றனவா? நிச்சயமாக இவர்களை பற்றி நாம் கேட்கப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறி காட்டினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் என்ற ஐயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நாளை உங்களது பொறுப்புகளை பற்றி கியாமத்திலே கேட்கப்படுவீர்கள். நாளை உங்களது கியாமத்திலே உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊர் தலைவர் அந்த ஊர்வாசிகளை பற்றி கேட்கப்படுவார், ஒரு வீட்டுத் தலைவர் அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தை பற்றி கேட்கப்படுவார், ஒரு பெண்மணி தனது கணவனுடைய வீட்டிலே எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி வினவப்படுவார். இதே போன்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் செல்லவாக அறிவு செல்லம், ஒரு அடிமை ஒரு வேலைக்காரன் அவனும் தன்னுடைய தலைவனின் தனது முதலாளியின் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார் என்பதை பற்றி வினவப்படுவான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த குழந்தை செல்வம் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. ஆனால் அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அது கடமை அதன் தர்ம பெற்று அறிவித்திருக்கின்றது. முஸ்லிமிய வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத் அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹம்மிதானிஹி அவ் யுனத்திரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். செல்லவாக செல்லமர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அது உண்மையையும் அல்லாஹையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவத்துடன் அந்த மனநிலையுடன் தான் பிறக்கின்றது. என்றாலும் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யகூதிகளாக கிறிஸ்துவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாம் இந்த குழந்தைகளுடைய விடயத்தை மிகவுமே எமக்கு கற்றுத் தருகின்றது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை கொடுக்கும் கொடைகளில் அதற்கு கொடுக்கும் பொருட்களில் எல்லாம் மிக சிறந்தது எது தெரியுமா? சிறந்த அழகான ஒழுக்கம் என்று சொல்லி தந்தார்கள். சரியான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய சதக்கா என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே அந்த சமரத்திற்கும் வரதகு இன்னைய சந்தகத்துள்ளோமின் பெனிஸ் விசாமின் அலல் மசாக்கி உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு அளவு உணவு நீங்கள் தர்மம் செய்ததை விட உங்களது குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இது மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக எமக்கு சொல்லி இருக்கிறார், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கூ அன்புசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது? ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்கருமாவார்கள். அலைஹா மஜாஇக்கத்துன்னு அந்த நரகத்திலே மடக்குமார்கள் பொறுப்பு காட்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு அவர்கள் மாற்றம் செய்யவே மாட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதில் கத்திய ரத்னத்தம்வாதியை அவர்கள் இதற்கு தப்பீடை சொல்லிக் காட்டுகின்றார்கள். அறியாதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக, அன்பு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அன்பு மோகம் வாந்தி போகும், இதனுடைய விடயங்களை நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கங்களை கட்டியுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய நேரானவர்களே, இந்த பொறுப்பு ஒவ்வொருடமும் இருக்கின்றது. இன்று நாம் பார்க்கிறோம் கவலைக்குரிய விடயம், எல்லோரும் பேசிக் கொள்ளக்கூடிய விடயம், தனது குழந்தைகள் கல்வியை கற்க வேண்டும் என நாம் அனுப்பி வைக்கிறோம். வேண்டாம் என்று சொல்லவில்லை. கல்வி என்பது ஒரு சமூகத்தின் வரலாறு, அதை கொண்டுதான் அந்த சமூகம் தலைவன் என்று வாழ்கின்றது. ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த கல்வி கற்பதற்காக நாம் அனுப்புகிறோம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை நாம் கவனிப்பதே கிடையாது. எனது குழந்தை கல்வியை கற்றுக்கொள்ளும் அதே நேரம் அல்லாஹ்வினதும் ரசூலினதும் கட்டளைகளை ஏற்றி நடக்கக்கூடியதாக மாறி வருகின்றதா, அல்லது பிறர் மார்க்கங்களை போன்று தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றதா? தெய்வத்திற்குரிய மேலானவர்களே, எமது குழந்தைகளை கல்விமான்களாக மாற்ற வேண்டும். அது காலத்தின் தேவையாக இருக்கிறது, அது காலத்தின் சொத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திலும் அதற்குரியவர்கள் இருக்கவே வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, அவர்கள் தீனோடு சேர்ந்த கல்விமான்களாக, தீனோடு சேர்ந்த துறை சார்ந்தவர்களாக, தீனோடு சேர்ந்த சிறந்த மக்களாக அவர்கள் மாற வேண்டும். எங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே சிலருக்கு முப்பதும் குறை கூறுவார்கள். ஒரு காலத்தில் உலமாக்கள் இந்த காலத்திலே நிலைமையை தெரியாமல் ஆங்கிலம் கற்பதை வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று கூறுவார்கள். தெய்வமானவர்களே, இது எங்கு நடந்ததென்றால் ரெண்டு சந்தர்ப்பங்களில் நடந்தது. ஒன்று, இந்தியாவிலே வாழ்ந்த உலமாக்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஆங்கிலம் கற்பதை வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கான காரணம் ஆங்கிலம் கற்பது அல்ல, அவர்களுடைய நோக்கம் அந்த ஆங்கில மொழியை வைத்துத்தான் ஆங்கிலேயர்கள் காதியானிகளுடைய அந்த கெட்ட கொள்கைகளை முஸ்லீம்களுக்கு பரப்ப ஆரம்பித்தார்கள். எனவே அந்த கெட்ட கொள்கையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அன்று இந்தியாவில் வாழ்ந்த உலமாக்கள் அந்த ஆங்கிலத்தை கற்கக்கூடாது என்றார்கள். உண்மைதான், அவர்கள் சொன்ன அந்த பத்வாவினார் எனது அன்று வாழ்ந்த சமூகத்திற்கு ஆங்கில மொழி தவறிப்போய்விட்டது, கவலைக்குரிய விடயம்தான். என்றாலும் கண்ணியமானவர்களே, அந்த வணிகத்தை கொள்கையிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுயனத்துக்குரியவர்களாக அந்த மக்கள் மாறினார்கள். இரண்டாவது கட்டம், இலங்கையில் வாழ்ந்த உலமாக்கள் சில கட்டங்களிலே ஆங்கில மொழியை கற்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். வரலாற்றை பார்க்கும்போது கண்ணியமானவர்களே, அதே என்னென்று நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால், அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவ மதத்தை அந்த ஆங்கிலத்தை பாதித்துத்தான் அனைவர்களுக்கும் புகட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று கூட நாம் பார்க்கிறோம், இலங்கையில் கரையோரங்களில் வாழக்கூடிய மக்களில் சிங்களம் பேசக்கூடிய கிறிஸ்துவர்களும் தமிழ் கிறிஸ்துவர்களும் வாழ்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, வரலாற்றை பார்த்தால் இந்த மொழி கற்பிக்கப்பட்டது, மொழியினூடாக அந்த மார்க்கம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அதனை விப்பாக்க முகமாகத்தான் அங்கு வாழ்ந்த உலமாக்கள் அதனை வேண்டாம் என்று சொன்னார்கள். தெரியத்துக்குரிய மேலானவர்களே, அதையும் நாம் எடுத்துக்கொண்டால் அந்த வாழ்ந்து எங்கள் சமூகத்திற்கு ஆங்கில மொழி தவறி போனது கவலைதான். என்றாலும் கண்ணியமானவர்களே, இருலகிலும் நிம்மதி சந்தோஷமாக வாழும் இஸ்லாத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சில நேரம் நீங்கள் யோசிக்கிறார், நிலைமை தெரியாமல் இருப்பேன் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, கட்டாயம் எமது மாணவர்களை கற்பிக்கவே வேண்டும். அவர்களுக்கு காலத்திற்கேற்ற கல்விகள் கொடுக்கப்படவே வேண்டும். அதற்காக வேண்டி இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் கைகருதி விட்டு போகும் அளவிற்கு அவர்கள் மாறிவிடக்கூடாது. அதனை நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அபி தலைபின் குதுரிய ரலியல்லாஹு அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் லதத்தபுன்ன சுன்னன மன் கான கபலக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் விராஅன் பிவிராஅின் حتى لو دخلوا حجر الرب تبعتموهم قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن رواه البخاري رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், நீங்கள் மற்றவர்களை அனுமனமாக பின்பற்றுவீர்கள், முழமுழமாக. அதே போல சொன்னார்கள், ஜான் ஜானாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். இருவரை என்றால் அவர்களில் ஒருவர் உடும்புடைய ஒரு கூட்டுக்குள் போய் நுழைந்தாலும் நீங்களும் போய் நுழைந்து விடுவீர்கள். இப்பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள், யார சூழலாம், இது யாரை பின்பற்றுவோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? யகூதிகளையும் நசாராக்களையும் பின்பற்றுவோம் என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன், அப்படி இல்லை என்றால் நான் யாரை கூறுகிறேன்? அவர்களைத்தான் பின்பற்றுவார்கள், அந்த நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று கூறினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய நேரானவர்களே, அந்த நிலைமை எமது குழந்தைகளுக்கு ஏற்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. இஸ்லாம் இந்த குழந்தை வளர்த்து வெறுமனே இந்த குழந்தை வளர்க்கும் குழந்தையுடைய தர்பியத்தும் சில யோசிக்கின்றார்கள், குழந்தை பிறந்து வளர்ந்த பிறகு. இன்னும் சிலர் யோசிக்கின்றார்கள், குழந்தை பிறந்து பெரியவனாகி தந்தையுடைய தோளுக்கு மேலே போன பிறகு இப்பொழுது கவலைப்படுகின்றார்கள், இந்த குழந்தையுடைய தர்பியத்தை என்ன செய்வது? இப்பொழுது அடிக்க முடியாத அவன் எனக்கு அடிக்கக்கூடியவனாக மாறிவிட்டான். இப்பொழுது சொல்ல முடியாத வீட்டை விட்டு வெளியே போகக்கூடியவனாக மாறிவிட்டான். கண்ணியமானவர்களே, வெளியில் சொல்பவர்கள் சிலர், சொல்லாமல் மறைப்பவர்கள் சிலர், இதனை சுப்பவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. ஏன் தன்னுடைய மகன் தப்பாக நடக்கின்றான் என்று வெளியே சொன்னால் தன்னுடைய முகத்திலே தானே காரி சுற்றிக் கொண்டது போன்று மாறிவிடும். தன்னுடைய மகனுடைய நிலைமையை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளத்திலே வைத்து வெந்து வெந்து அறக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை என்று நாம் காண்கிறோம். கண்ணியமானவர்களே, இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இஸ்லாம் குழந்தைகளின் தர்பியத்தை மிக அழகாக சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், தஹய்யரு லிஜுபத்திக்கும், நீங்கள் யாரை திருமணம் முடிக்கப் போகின்றீர்கள், அந்த மனைவி எப்படிப்பட்டவள் என்பதை பாதுகாத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மனைவியை பார்த்து பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கொள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைய உனது மனைவிதான் நாளைய உனது குழந்தையின் தாய். உனது குழந்தைக்கு சரியான கருத்தியை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய மனைவி ஒரு பிறந்த நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைகளுடைய தர்பியத்தை குழந்தை பிறந்த பிறகு சொல்லித்தரவில்லை, குழந்தை பிறக்க முன்னிருந்தே சொல்லிவிட்டார்கள். உங்களது மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சாலிகானவளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட நேரத்திலே முழு குழந்தையை வளர்ப்பை பற்றி இஸ்லாம் சொல்கின்ற அனைத்து விடயத்தையும் சொல்ல நேரம் காணாவிட்டாலும் சுருக்கமாக சில விடயங்களை சொல்கின்றேன். இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டார், குழந்தை பிறக்க முன்னே சாலிகான மனைவி தெரிவு செய்யப்பட வேண்டும். அதன் பிறகுக்குள்ள குழந்தை பிறந்து விட்டார், அதற்கு அதான் இக்காமத் காதில் சொல்லப்பட வேண்டும், அதற்கு நல்லதொரு பெயர் வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்ல, அதற்காக வேண்டி நல்ல அக்கீக்கா கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அந்த குழந்தை சற்று வர ஆரம்பிக்கும் போது அதற்கு சரியான முறையிலே அனைத்து விடயங்களையும் கவனிக்க வேண்டும். நான் வருவதையே சொல்லவில்லை, மார்க்க விடயங்களை மட்டும் கவனியுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த குழந்தைக்கு இந்த உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்தவனாக, ஒரு நல்லவனாக சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ தேவையான அனைத்து விடயங்களையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதே வேண்டும். இஸ்லாம் அதை சொல்லிக் காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள் சமூகத்திற்கு பல நலவுகளை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோமின் இருக்கிறாரே, இவன் பலவீனமான மோமினை விட சிறந்தவன், அல்லாஹ்விற்கும் விருப்பமானவன். தன்யமானவர்களே, வகைக்குள்ளின் கையில் ஒவ்வொருவரிலும் நிறைவிருக்கின்றதுதான். ஆனால் ஒரு பலவீனமான மோமினை விட ஒரு சக்தி வாய்ந்த மோமின் அல்லாஹ்விடம் மிக விருப்பமானவனாக இருக்கிறான். எனவே குழந்தை வளர்த்தை என்ன, இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த குழந்தையுடைய உடற்சுகத்தை கவனியுங்கள், அந்த குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனியுங்கள், அதற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் வழங்குங்கள். ஆனால் நீங்கள் இந்த குழந்தைக்கு வழங்கக்கூடிய இந்த சக்திகள் என்பது அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுக்கக்கூடியதாக, அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியதாக மாறக்கூடாது. இதே போன்ற ஹலாலான உணவை கொடுத்து வழங்குங்கள், ஹலாலான உணவை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லிக் காட்டுகின்றார்கள், எத்தனையோ பேர் துஆ கேட்கிறார்கள், அவர்கள் தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக நீண்ட பயணம் செய்து வந்தவர்களாக கேட்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ثم ذكر الرجل يطيل السفر اشعر اكبر يمد يديه الى السماء فيقول يا رب يا رب يا رب ومطعمه حرام ومشربه حرام وملمسه حرام وغذي بالحرام. சொன்னார்கள், எத்தனையோ பேர் துவா கேட்கின்றார்கள், இந்த துவாக்கள் அவர்கள் கையேந்தி மன்றாடி கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய துவா ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களது குடிபாரம் ஹராமாக இருக்கிறது, அவர்களது உறுப்பு ஹராமாக இருக்கிறது, அவர்களது சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, அவர்கள் வளர்ந்ததே ஹராமான உடம்பு, இவர்களுடைய துவா எங்கே ஏற்றுக் கொள்ளப்படும் என்று கேட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த குழந்தை செல்வங்களை நாம் வளர்க்கும் போது அவர்களுக்கு ஹலாலான உணவை கொடுத்து வளர்ப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் கேட்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கட்டாயம் அல்ல. அவர்களுக்கு ஹலாலை கொடுத்து அவர்களை துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய சுவனத்துக்குரிய குழந்தைகளாக மாற்ற வேண்டும் என்பது இஸ்லாம் கேட்டுக்கொள்கிறது, எனக்கு கடமையாக்கி இருக்கின்றது. இதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள், இந்த குழந்தைகளுக்கு இபாதத்துகளையும் நடக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ், ஒரு வயதாக இருக்கும் போது உங்களது குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். ஒரு வேகம் அடைகாதவும் அப்படின்னா 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்றால் தொழிலை வைக்கும் விதத்தில் அவர்களுக்கு சில தண்டனைக்காக வேண்டி, சில ஞாபக மூட்டல்களுக்காக வேண்டி அவர்களை அறியுங்கள். பைனகும்பிமாகியா, இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத்தை மட்டும் சொல்லித்தார்ந்த மார்க்கம் அல்ல. ஒரு மனித வெற்றிக்கு, ஒரு மனித சந்தோஷத்திற்கு, ஒரு மனிதனின் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. சொன்னார்கள், இவர்கள் 7 வயதை 10 வயதை அடைந்து விடுவார்கள் என்றால் இவர்களை ஒன்றாக சேர்ந்து படுக்க வைக்க வேண்டாம், அவர்களை வெவ்வேறு படுக்கைகளில் வெவ்வேறு விருப்புகளில் அவர்களை படுக்க படுத்துங்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு வார்த்தை என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விடயங்களையும் சொல்லித் தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு குழந்தையின் கடமையும் அந்த குழந்தையின் தர்மியத்தும் ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கட்டாயமாக இருக்கிறது. இந்த பெற்றோரோடு மட்டும் இந்த குழந்தையின் தர்பியத் முடிந்ததாக இல்லை. கண்ணியமானவர்களே, சமூக தலைவர்கள், ஊர் தலைவர்கள், சமூக தலைமைத்துவத்திற்கு ஒரு கட்டாயமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குழந்தை ஒரு வீட்டிலே மிக கண்ணியமானதாக, மிக ஒழுக்கமானதாக கற்பிக்கப்பட்டு அங்கு பாடசாலைக்கு அனுப்பப்படுகின்றது. அங்கு பாடசாலையில் சீர்கேடுகள் கற்பிக்கப்பட்டால் இந்த குழந்தையின் நிலை என்னவாகும்? அந்த குழந்தை சின்ன வயசிலே நேசரிக்கு அனுப்பப்படுகிறது. கண்ணியமானவர்களே, குழந்தை பருவம் என்பது நினைப்பதை விளைக்கும் பருவம். அந்த நேரத்தில் உள்ளத்தில் நாம் நன்றியை விதைத்தார், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான வாழ்க்கையை விதைத்தார். கண்ணியமானவர்களே, அங்கே அந்த குழந்தை அதே நிலைமையில் தான் வளர்ச்சி அடைந்துவிடும்.
எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாடசாலைகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், இந்த குழந்தைகளின் நர்சரிகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் பகுதி நேர வகுப்புகள் டியூஷன் கிளாஸில் கூட நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஏன் அல்குர்ஆன் மதரசாக்கள் கூட நெறிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையிலே நாம் பார்க்கிறோம், வரலாறு நியமன் 2600 பேர் மேற்பட்ட மசிதிகள் இருந்தால் அதிலே 2520 மேற்பட்ட மசிதிகளிலே அல்குர்ஆன் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று நாம் பார்க்கிறோம் உலகத்திலே முழு உலகத்திலும் ஒரு கணக்கெடுப்பின் பிரகாரம் புனித தீனுடைய அறிவை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அறிவைக்காக முழு நேரம் கொடுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடியவர்கள் 100 வீதம் கூட இல்லை. இலங்கையை எடுத்துக்கொண்டால் 20 முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இருக்கக்கூடிய உடமாக்களின் எண்ணிக்கை 7000. அதனை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் 1 அல்ல, அரை வீதம் கூட தீனுக்காக முழு நேரம் கொடுத்தவர்கள் இல்லை. ஆனால் குர்ஆன் மதரசாக்களை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆன் மதரசாக்களில் 199 சிறுவர்கள் குர்ஆனை கற்றுக் கொள்ளவர்கள் வருகின்றார்கள். நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் 100 இலங்கையில் வருகிறார்கள் என்று, என்றாலும் கணக்கெடுத்து அந்த திட்டத்தை அமல்படுத்தும் போதுதான் காண கிடைக்கின்றது 100 அல்ல, 199 மாணவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆன் மதரசாக்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், அங்கே அந்த மாணவர்கள் தரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சரியான முறையிலே தீன் கற்பிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது அனைவரும் கடமையாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்பில் தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா மொத்த புனரமைப்பு திட்டம் என்ற ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. பலபடியங்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், எல்லாத்தையும் ஒரேடியாக செய்ய முடியவில்லை என்றாலும் 98 வீரமான குழந்தைகள் வருகை தரக்கூடிய இந்த குர்ஆன் மதரசாக்கள் நெறிப்படுத்தப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சீரான சமூகத்தை நாம் காணலாம் என்ற உறுதியில் தான் அகில இலங்கை ஜம்மியத்துலமா இந்த மொத்த புனரமைப்பு திட்டத்தை செய்து வருகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் அனைவரும் நாம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறோமோ, எந்தெந்த துறையோடு சார்ந்திருக்கிறோமோ, அந்த அந்த துறையில் அந்தந்த வளங்களை வைத்து அல்லாஹ் அந்த நியமத்துக்களை பாதித்து சிறந்த சமூகம் ஒன்றை கட்டியெடுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் என் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக, அதற்குரிய அனைத்து திறமைகளையும் தந்தல்வானாக, எங்களது துஆக்களை அங்கீகரிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.